நேயர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி விவசாயி FM 107.4.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
உழவர் பெருமக்களே, விவசாயம் அப்படிங்கிறது ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை விதைச்சோம், விளைஞ்சதை அறுவடை செஞ்சு கிடைச்ச விலைக்கு வித்தோம் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம செய்ய போற செயல்களை முன்கூட்டியே திட்டமிட்டு அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்கள் என்னென்னலாம் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான முறையில செஞ்சோம்னாக்க மகசூல் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இப்படி நல்ல முயற்சி செஞ்சு ஒரு பொருளை விளைவிச்சா மட்டும் பத்தாது, அந்த பொருளை எப்படி விற்பனை செஞ்சா நம்ம அதுல இருந்து இன்னும் ஒரு படி மேல போய் அதிகப்படியான லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கறதையும் யோசிக்கணும். எப்பவுமே பொருட்களை அப்படியே விக்கிறத விட அதை கொஞ்சம் மதிப்பு கூட்டி விற்பனை செய்யும் போது அதனால நமக்கு நல்ல பலன் கிடைக்குது. இந்த மாதிரி பல்வேறு முறைகளையும் தன்னுடைய வேளாண்மை முறைகளா அமைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு முன்னோடி உழவர், பொள்ளாச்சி வட்டம் பெரும்பதியை சேர்ந்த பசுமை உழவர் மன்றத்தினுடைய தலைவர் டி திருவேங்கடம் அவங்க இன்னைக்கு நம்முடைய நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய சாகுபடி அனுபவங்களை பத்தி நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோமா? வணக்கங்க.
வணக்கம்மா.
சாதாரணமா விவசாயம் அப்படிங்கறது நம்முடைய தொண்டு தொட்டு செய்து வர தொழிலா இருந்தாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அதுல வந்துகிட்டே இருக்கு. நம்ம சாகுபடி செய்யற முறைகள்லயும் சரி, தனியொரு மனிதனா நம்ம செய்யறதை விட ஒரு குழுவா சேர்ந்து செய்யும் போது இன்னைக்கு விவசாயத்துல நிறைய நன்மைகள் பெற முடியுது அப்படின்னு நிறைய சான்றுகள் இருக்கு.
கண்டிப்பாங்க.
அதுக்கு நீங்களும் ஒரு சிறந்த சான்றா உங்களுடைய பகுதியில மன்றம் அமைச்சு செயல்பட்டு வர்றீங்க.
ஆமாங்க.
தனிப்பட்ட முறையில உங்களுடைய வேளாண்மை அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்லணும் நீங்க.
சரிங்க.
என்னென்ன பயிர்கள்லாம் விவசாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க?
நான் வந்து தென்னை அதிகமா வச்சிருக்கிறோம்ங்க. தென்னைக்குள்ள வாழை வச்சிருக்கிறோம். அப்புறம் நாங்கள் கறவை தொழில் சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம்ங்க. அதனால் அந்த கறவை மாடுகளுக்கு தேவையான பொருள் வகைகளை வந்து நாங்கள் தென்னைக்குள்ளே வச்சுருக்குறோம். அதுக்குள்ளே வந்து ரெயின்கன் போட்டிருக்குறோம்.
சரி.
அதாவது இந்த தென்னைக்கு ட்ரிப்பு போட்டிருக்குறோம். தீவனப்பொருள் கோஃபோர், வேலி மசால், கோயஃபஸ் இந்த தீவன பயிர்களுக்கு வந்து நல்லா மேலே மழை பெஞ்ச மாதிரி ரெயின்கன் அடிச்சுட்டு வந்ததுனால் அதனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது, டைம் மிச்சமாகுது, தண்ணி மிச்சமாகுது. அது ரொம்ப அத்தியாவசியம். அதை நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது பண்ணதுனால எங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருக்கு.
இப்போ தென்னந்தோப்புகள் அப்படிங்கும்போது சாதாரணமா இப்போ நடவு பண்ணும்போது 25 அடி இடைவெளி கொடுத்து தென்னங்கன்றுகள் நடுறோம். இப்ப நீங்க வந்து எப்படிங்க, புதுசா உருவாக்கப்பட்ட தோப்புகள்ங்களா இல்ல அதுக்கு முன்னாடி? நம்ம
பெரியவங்க காலத்துல இருந்து உருவாக்கப்பட்டது தானுங்க. அதுக்கு பின்னால் நாங்களும் போட்டோம். நாங்களும் அந்த இடைவெளி தான் வச்சு போட்டிருக்கோம். ஏன்னா 25 அடிங்கிற போது இடையில கண்டிப்பா ஸ்பேசிங் வந்து நல்லா இருக்கும். இன்னைக்கு அப்படி அந்த ஸ்பேசிங் இருந்தால், இன்னைக்கு சொல்றாங்க தோட்டக்கல் துறை மூலமா அந்த ஸ்பேசிங் வச்சு போட்டீங்கன்னால் கூட வந்து கொக்கோ பயிரிடலாம், ஜாதிக்காய் பயிரிடலாம். 4 மரத்துக்கு ஒரு ஜாதி செடி வச்சிட்டோம்னா அங்கே ட்ரிப் மூலயமா கொடுக்கல, உங்களுக்கு இதில் பாயர் தண்ணி அதுக்கும் பாஞ்சுக்கும். ஸோ வருமானம் வந்து அது கூடுதல் வருமானமா நம்மளுக்கு அது கிடைக்கும்.
கிடைக்கும். இப்போ நீங்க வாழை போட்டிருக்கிறத சொன்னீங்க.
ஆமாங்க.
எப்படிங்க தென்னந்தோப்புக்குள்ள வாழை அப்படிங்கும் போது என்ன மாதிரி இடைவெளி, அது எப்படி முறைகள் சொல்லுங்க.
அது வந்துங்க வாழையில வந்து 2 விதமா பண்ணலாங்க. ஒன்று வந்து இதே வந்து 4 தென்னைக்கு இடையில 2 கண்ணு வச்சிடலாம். அது ஒரு விதமான ஊடுபயிரை வளர்க்கலாம். இன்னொன்று வந்து தென்னையை வந்து சுற்றி வரும் இந்த வரப்புகள் கட்டுறமல்லங்க, அதுலேயும் வந்து வாழை நடலாம்.
சரிங்க.
ஸோ அதில் வாழை நடையில் உங்களுக்கு இழப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு. ஏன்னா மேலேருந்து விழகக்கூடிய காய்,
மட்டை
இதெல்லாமே வந்து அந்த வாழை மேலே கண்டிப்பாக விழுகும். ஆனால் ஒன்று இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா தென்னை வந்து இதுக்கு வாழை தென்னைக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது ஒரு சிறப்பு.
சரி.
இந்த மாதிரி 2 விதத்தில் இருக்கு. சென்ட்ரல் 4 தென்னைக்கு சென்ட்ரல்ல 2 கண்ணு வாழைக்கண்ணு வச்சா எந்த பாதிப்பும் இல்ல, பயிர் நல்லா இருக்கும், அது ஒரு கூடுதல் வருமானமா.
ஆனா அதுக்கு நம்ம தண்ணி மாத்திரம் சுற்றுநீர் பாசம் கொடுக்கும். அதுக்கு
தனியா தென்னைக்கு போற தண்ணியே ஒரு மைக்ரோ டியூப் மட்டும் கொடுத்துட்டா போதுங்க. ரொம்ப அற்புதமா வந்துகிட்டு இருக்கு. நிறைய அப்படி எங்க ஏரியால பண்ணிட்டு இருக்காங்க.
நீங்க எவ்வளவு வருஷமா அந்த மாதிரி வாழை
போடுறீங்க? ஒரு 4-5 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
என்ன ரகம் வாழை போடுறீங்க?
தீமா வந்து நேந்திரனுங்க. தென்னைக்கு உள்ள வந்து சிறப்பா வர்றது G91 கற்பூரவல்லி. இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கும் ஊடுபயிரா பண்றதுக்கு.
சரிங்க.
ஏன்னா நாங்க வந்து இப்ப இந்த உழவர் மன்றத்தோட நடவடிக்கைன்னு நிறுத்திக்கிறது இல்லை. பசுமை தென்னை உற்பத்தியாளர் சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் வந்து நாங்க 2 வருஷமா முன்னால ஆரம்பிச்சோம். அந்த ஆரம்பிச்சு இந்த தென்னை வளர்க்கும் விவசாயிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு நம்ம கொச்சின் கோகனட் டெவலப்மெண்ட் போர்டு மூலமாக சென்னை ரீஜன் ஆபீஸ்ல இருந்து 30 விவசாயிகளை கண்டறிஞ்சு அவங்களுக்கு வந்து உரத்தை வந்து நாங்க இலவசமா வாங்கி கொடுத்தோம். உரம் வாங்கி கொடுத்தோம், வேப்பம் புண்ணாக்கு வாங்கி கொடுத்தோம், இது ஊடுபயிரா வாழை வாங்கி கொடுத்தோம், பசுந்தாள் உரத்துக்காக சணப்பை வாங்கி கொடுத்தோம். இதெல்லாம் வந்து 5 லட்சம் மதிப்பீட்டில் 2 வருஷமா அவங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம். இதனால தென்னை உற்பத்தியாளர் சங்கத்துக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கிது, எங்களுக்கு ஒரு மன திருப்தி. ரெண்டாவது வந்து ஒவ்வொரு விவசாயிகிட்ட இருந்தும் ஒரு கலெக்ஷன் மாதிரி பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொரு கோட்டைகளுக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை தமிழ் தென்னை மாத இதழ் வந்து ஒவ்வொரு விவசாயிகளும் கைக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிவிடும். அந்த புதிய புதிய தொழில்நுட்பத்துக்கு அந்த விவசாயிகள் வந்து யாரையும் அணுக வேண்டியதில், அவங்க வீட்லயே அவங்க படிச்சு அதை தெரிஞ்சு அதன் அந்த புதிய யுத்திகளை வந்து அவங்க கையாளலாம்.
சரிங்க, எந்த பொருளா இருந்தாலுமே ஒரு நல்ல விலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுவா விவசாயிகள் கிட்ட இருக்கு.
ஆமாங்க,
இப்ப அதுவும் குறிப்பா தேங்காய் எடுத்துக்கிட்டோம்னாக்க தேங்காய் கொப்பரையா இருந்தாலும் சரி இல்ல தேங்காயா கொடுத்தாலுமே விலை கொஞ்சம் குறைவா தான் கிடைக்குது. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க?
அது வந்து பொதுவான கருத்து, விவசாய விளைபொருளுக்கு விலை இல்ல அப்படின்னு. வேல்யூ அடிஷன், அதாவது மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களாக தான் இனி விவசாயத்தை வந்து நாம மாத்தணும். அதை மாத்துறதுக்கு வந்து ஒரு குழுவா இருக்கணும். எனக்கு ஒருத்தருக்காக வந்து அரசாங்கம் வந்து அங்க ஒரு கம்பெனி கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க, சப்சிடி ரிலீஸ் பண்ண முடியாது, அதுக்கு தகுந்த மாதிரி அதிகாரிகளை அமர்த்த முடியாது. சோ இதே இதுல 10 விவசாயிகள் இருந்தால், 10 விவசாயிகள் சேர்ந்து செயல்படுத்தினால் அரசுக்கும் அந்த தொழில்நுட்பத்தை அங்க கொண்டு வந்து கொடுக்கறது ரொம்ப ஈஸி. சோ அந்த 10 வந்து நிச்சயமா 100ஆக தான் மாறப்போகுது. அதிகாரிகளுக்கும் தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். வங்கி அதிகாரிகளுக்கும் கடன் கொடுப்பதற்கு, குழுவா கொடுப்பதற்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். யாரும் கட்ட மாட்டேன், கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. முடியலனாலும் அதுக்கு உண்டான காரணம், சோ அதை மறுபடியும் மீண்டும் எப்ப கட்டலாம் அப்படிங்கறத வந்து 10 பேர் உட்காந்து பேசி அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி மாத்தணுங்க, வேல்யூ அடிஷனா மாத்தி பண்ணனாலொழிய விவசாயத்துல லாபம் சம்பாதிக்க முடியாது. கொப்பரையா வந்து கொடுக்கறது, நான் வந்து 4 வருஷமா வியாபாரிகளுக்கு காய் கொடுக்கறது இல்ல. தோட்டத்தளவுக்கு நானே வந்து என்னுடைய காயை வந்து உரிச்சு காய வச்சு பருப்பு பண்ணி கொடுத்துறேன், தொட்டி தனியா வியாபாரிகளுக்கு கொடுத்துறேன், உரிமட்டை தனியா கொடுத்துறேன். இப்படி பண்ணதுனால போன வருஷம் அதிகபட்ச விலை வந்து எனக்கு ஒரு தேங்காயினுடைய விலை வந்து 12 ரூபா வரைக்கும் நான் வித்தேன். இன்றைக்கு வந்து 6 ரூபா வரைக்கும் நான் வித்துக்கிட்டு இருக்கேன். அப்படி நம்ம குழுவா சேர்ந்து செய்தால், சோலார் டிரையர், சூரிய உலர்களை அமைச்சு கொடுக்கறாங்க, மானியத்திலேயே கொடுக்கறாங்க. தண்ணி உற்பத்தியாளர் சங்கத்து மூலியமா முயற்சி பண்ணா நிச்சயமா அது வாங்கிக்கலாங்க. அது வாங்கியில 10 விவசாயிகள் ஒரே கூரைகள் வந்து அதுல வந்து பயன்பெறலாங்க.
வெளியில வந்து சூழ்நிலை மழையோ காத்தோ எது எப்படி இருந்தாலும் இந்த உலர்த்துதல்ங்கிற பணி அது பாட்டுக்கு
நடந்துகிட்டே இருக்கு. மழையே பாஞ்சாலும் டிரையர் இருக்கிறதுனால அது காஞ்சிக்கும். இப்ப காங்கேயத்திலிருந்து ஒரு வியாபாரி வர்றாரு, இங்க ஒரு 2000 கிலோ 5000 கிலோ பருப்பு இருக்குதுன்னா அவர் நியாயமான ரேட் கொடுப்பாரு, தரம் பிரிக்கணும். இப்ப 1000 கிலோ பருப்புக்கு வந்து ஒரு 100 கிலோ பருப்பு உள்ள பொருட்களை வந்து வந்துருச்சுன்னா 900 கிலோ நல்ல பொறுப்பா இருந்தனா அதுக்கு தனியா ரேட்டு. சோ இது பொருட்கள் சிரமம்ட்டு இந்த 100 கிலோ அதுக்குள்ள போட்டு கலக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் இந்த 100 கிலோ பண்றதும் 900 கிலோ பருப்பையும் தரத்தை குறைச்சது.
சரிங்க, இப்போ இந்த தேங்காய் வந்து பருப்பாக்கி விற்பனைக்கு வந்து நீங்க எங்க கொண்டு போவீங்க?
நாங்க வந்து இப்போதைக்கு வந்து எங்க பக்கத்துல எங்க ஊரு கிராமத்திலேயே வியாபாரிகள்லாம் வந்து வச்சு நடத்திட்டு இருக்காங்க. வடசத்தூர்ல ஒரு சின்ன லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மில்லு, அங்கேயே நாங்க கொண்டு ரெகுலரா அங்க கொடுத்துருவோம். தொட்டி அங்கேயே கொடுத்துருவோம். மட்டை வந்து எங்களுக்கு ரெகுலரா எடுத்துட்டு இருக்காரு, அவரு போன் பண்ணி சொல்லிட்டோம்னா அவர் வந்து மட்டை எடுத்துட்டு போயிருவாரு.
சரிங்க, இந்த தொட்டி அல்லது மட்டை அதை வந்து எதுக்காக பயன்படுத்துறாங்க?
நல்ல கேள்விங்க. இந்த தொட்டி வந்து அதைய கூல் பண்ணி மதிப்புமிக்க பொருள்கள், வீட்டுல ஜாடி, டேபிள் வைக்கிற அழகு பொருட்கள், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி மதிப்புமிக்க பொருளா மாத்திட்டு இருக்காங்க. எங்களுடைய அடுத்த இலக்கே வந்து பருப்பு எடுத்துட்டு போய் தொட்டிக்கு கொடுக்கறது இல்ல, தொட்டியை வந்து நாமளே இதை செஞ்சா என்ன அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும். அது அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. காங்கேஜ் சைடு அப்படி நிறைய போயிட்டு இருக்கு. சோ அது ஒண்ணுங்க. ரெண்டாவது வந்து காயப்பு தயாரிக்கிறது நம்ம ஃபைபர் வேஸ்ட்ல இருந்து, இஸ்ரேல் நாட்டுல பிஸ்கட் பண்ணி இங்கிருந்து இஸ்ரேல் போகுது. அவன் அதுல கொண்டு போய் அந்த பிஸ்கட்ல விளைய வச்சு நம்ம உலகத்துக்கே அவன் வழிகாட்டியா இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தொழில்நுட்பத்துக்கு நாம செஞ்சா என்ன அப்படிங்கறது சில யோசனைகள் இருக்கு. அது பின்னாலதான் அதை பத்தி யோசிச்சு செய்ய முடியும்.
சரிங்க, அப்புறம் முக்கியமா நீங்க வந்து கால்நடைகள் வளர்ப்புல நல்லா வெற்றிகரமா செயல்பட்டு இருக்கீங்க. இப்போ கறவை மாடுகள் அப்படிங்கும் போது நீங்க எத்தனை மாடுகள் வச்சு பராமரிச்சிட்டு?
இப்ப நான் ஒரு 10 மாடு வச்சு பராமரிச்சிட்டு இருக்கேன்.
அதுக்கு தகுந்த மாதிரி உங்க இந்த தென்னந்தோப்புக்குள்ளேயே நீங்க அதுக்கு தேவையான தீவன பயிர்களும் போட்டுக்கறீங்க?
கண்டிப்பா.
என்னென்ன புள்ள எல்லாம் போட்டிருக்கீங்க?
கோ4ங்க, கோ3, வேலிமசால், இப்ப கோ3ல இருந்து தான் நம்ம ஹைபிரிட் பண்ணது கோ4ங்க. கோஃபோர் வந்து வெயிட் அதிகமா வருது, பாலினுடைய குவாண்டிட்டி நல்லா இருக்குது, மாடுகள் வந்து விரும்பி சாப்பிடுது, இனிப்பு சுவை அதிகம். அதான் அதனுடைய தனிச்சிறப்பு. நம்ம டிஎன்ஏனுடைய புதிய கண்டுபிடிப்பு நெப்பியார் புல்நோட்டு கண்டுபிடிப்பு கோஃபோர். அதே மாதிரி கோஎஃப்எஸ் எடுத்துட்டீங்கன்னா அது வந்து நாங்க போட்டிருக்கிறோம், ஒரு ஏக்கரை போட்டிருக்கிறோம், அடுத்து போட்டுக்கிட்டே இருக்கலாம். 4 வருஷத்துக்கு வந்து அந்த கட்டைய நம்ம எதுவுமே செய்ய வேண்டியதில்லை, அதுவும் தென்னக்குள்ளதான் போட்டிருக்கோம். சோ எல்லாம் ஒரே தீவனம் எடுத்துட்டு இருந்தா மாட்டுக்கு வந்து அது ஒரு சளிப்பு தட்டும், தேவையான சத்துக்கள் கிடைக்கும். அதுக்காக வேலி மசால் புரதச்சத்து அதிகமான வேலி மசாலும் போட்டிருக்கோம், அது அந்த மாதிரி செய்யலாம். அப்படி பண்ணா புரதச்சத்து தேவையான புரதச்சத்து மாட்டுகளுக்கு கிடைக்குது. இன்னொருபடி மேல போய் சொன்னோம்னா அசோலா வளர்ப்பு, கடற்பாசிப்பாங்க, அது வந்து புரதம் ஹை புரோட்டீன்ஸ் வந்து அசோலாவில் இருக்கு. அதுக்குமே வந்து நாங்க இஃப்கோ மூலமா நம்ம கிராமத்துல விவசாயிகளுக்கு வந்து இந்த ஷீட் எல்லாம் வாங்கி கொடுத்து ஃப்ரீயா இஃப்கோ பண்ணாங்க. அது பண்ணதுனால எங்க ஏரியாவில் அசோலா வளர்ப்பு பத்தி கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பு வந்து ஒரு மேக்சின் எழுதியிருந்தாங்க ஹிந்து பேப்பர்ல.
இப்ப நீங்க இந்த தீவன பயிர் சாகுபடி சொல்லும் போது அந்த கோஎஃப்எஸ் சோளம் அப்புறம் வந்து இந்த புரதச்சத்து கொடுக்கக்கூடிய வேலி மசால் இது எல்லாமே போட்டிருக்கேன் அப்படின்னு
சொன்னீங்க.
இது எப்படிங்க அந்த சாகுபடி பண்ணும் போதே இது இந்த விகிதத்துல பண்ணுங்க அப்படின்னு சொல்லி துறைகளை இருந்து
விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் வேலையாட்கள் வந்து ரொம்ப முக்கியம். ஆட்களே இல்லாத சூழ்நிலை, எங்க பார்த்தாலும் விவசாயத்துக்கு ஆள் இல்ல அப்படிங்கிற பிரச்சனையை போயிட்டு இருக்கு. செய்யறது தெளிவான செய்யணும். அதனால நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகம் கோவை சரவணம்பட்டியும் இணைந்து எங்களுக்கு சில தொழில்நுட்பத்தை சொல்லிக் கொடுக்கறாங்க. அவங்க கூட கால்நடை பராமரிப்பு துறையும் இணைஞ்சுக்கிறாங்க. அந்த தொழில்நுட்பத்தை கேட்டுட்டு வந்துட்டு அந்த மெஷினரிஸ் என்ன வேணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா கால்நடை பராமரிப்பு துறை வந்து நாங்க அணுகி வாங்கிக்கிறோம். அது மூலமா நாங்க தெளிவா தெரிஞ்சிட்டு தான் நாங்க செய்யறோம். இப்ப அது வந்து ஒரு 2.5 அடி பார் அமைச்சு கோஃபோர் கரணைக்கு வந்து 2 அடி ஒரு பீஸ் ஊனணும்ங்க. அது காடு தயார் பண்றது தேவையான தொழுவுரத்தை போட்டு நல்லா ஓட்டி தேவையான தொழுவரம் போட்டு பாரெல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடியில வந்து யூரியா பொட்டாஷ் சூப்பர் இதை மூணு ஒரு லேயர் உள்ள கொடுத்து அப்படியே பாரில் அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு தண்ணி பாய்ச்சி அதுக்கு மேல நம்ம இந்த ஸ்லிப்ஸில் ஊனிட்டோம்னா 140 நாள் ஆன கரணையை விட்டு கட் பண்ணி எடுத்து அந்த கரணை தான் ஊனணும். அப்படி நீங்க செஞ்சால் நிச்சயம் அதுல பாடுவாசி வராது, ஒரே ட்ரிப்போடு வேலை முடிஞ்சிடும், முழுமையான பலனை எதிர்பார்க்கலாம், முளைப்பு திறன் ரொம்ப நல்லா இருக்கும்.
இப்ப வேலி மசாலா எப்படிங்க அது கூடவே ஊடுபல்ல
வேலி மசாலா வந்து நம்ம தனியா தான் பண்ணணும். இது கோஃபோர் கூட பண்ணக்கூடாது, அது தனியா தான் பாத்தி எல்லாம் போட்டு தொழு உரம் எல்லாம் போட்டு நம்ம இதே மாதிரி யூரியா பொட்டாஷ் சூப்பர் இந்த உரத்துகளை வந்து நம்ம பேசில் வந்து கொஞ்சம் கொடுத்து விதைய விதைச்சு அப்புறம் நம்ம அப்படியே கையில இல்ல ஒரு குச்சியிலயோ போட்டு கீறி தண்ணி அளவா அதை விட்டு பாய்ச்சிட்டோம்னா அது நல்லா முளைச்சு வந்துடும், நல்ல பலன் கொடுக்கும், நல்லா புரதச்சத்துங்க அதுல.
சரிங்க. அப்புறம் இந்த புல்லெல்லாம் சொன்னீங்க இல்லீங்களா, அதெல்லாம் புல் கரணை போட்டோம்னா நம்ம பல வருஷங்கள் அதுல இருந்து தொடர்ந்து புல் அறுத்துக்கிட்டே இருக்கலாம்.
ஆமாங்க, கோஎஃப்எஸ் 29 ரகம்.
சரிங்க,
ரொம்ப நல்லா அற்புதமான ரகம், ரொம்ப நல்லா இருக்குதுங்க, மாடு விரும்பி சாப்பிடுது. அதே
அது எவ்வளவு வருஷத்துக்கு வச்சிருக்கலாங்க? ஒருத்தர்
அது ஒரு 4-5 வருஷம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. நாங்க போட்டு 1-1.5 வருஷம் ஆகுது, இன்னும் அந்த மகசூல் குறையில நல்லா வந்துகிட்டு இருக்கு. தென்னைக்குள்ள போடுறதுனால கொஞ்சம் மகசூலே குறைஞ்சாலும்
மாடுகள் பராமரிப்பு பொறுத்த வரைக்கும் முக்கியமா என்ன மாதிரி கவனம் எடுத்துக்கிறீங்க?
அதாவதுங்க, கறவை மாட்டை பொறுத்த அளவுக்கு வந்து நம்ம வாங்கறதுலயே நல்ல தரமான கன்றுகளை வாங்கணும். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமுடையதா வாங்கணும். ஜெர்சி, ஜெர்சி கிராஸ் அந்த மாதிரி வாங்கிட்டா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும். ஃப்ரீசியன் ஃப்ரீசியன் கிராஸ் வாங்கினால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கும், பட் மில்க் ஈல்டு பால் உற்பத்தி அளவு அதிகமா இருக்கும். ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கும், 1 லிட்டர் பால் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஜெர்சி ஜெர்சி கிராஸ் தான் நாங்க வச்சிருக்கோம்ங்க. அதிகபட்சமா நாங்க வர்ற மருத்துவர்கிட்ட ஊசியே வந்து ஜெர்சி கிராஸ் போடுங்க, ஜெர்சி போடுங்க இதுதான் கேட்போம். அதனால எங்களுக்கு வந்து பராமரிப்பு செலவு குறைவாகுது. அப்புறம் ஷெட்டு வந்து எப்பவும் ஃபுளோரிங் தான் இருக்கணும், அது இருந்தால் மடிநோய் வந்து கட்டுப்படுத்தலாம், வராமையே பண்ணலாம். எங்க கிராமத்துல பொங்கல் விழா ஒன்று நடத்தணுங்க, கவர்னர் கிட்ட இருந்து அவார்டு வாங்கினதுக்காக சர்டிபிகேட் அவார்டு கொடுத்ததுக்காக நம்ம கால்நடை பல்கலைக்கழகம் ஒரு மரியாதை பண்ணதுக்காக பொங்கல் விழாவை நம்ம கிராமத்தில் நடத்தினாங்க. அதுல பல அமைப்புகள் வந்து பங்கேற்றுட்டாங்க. அதுல விர்பேக் கம்பெனின்னு ஒரு கம்பெனி வந்து வந்தாங்க. அவங்க வந்து இன்னைக்கு நல்லா தேவையான அளவுக்கு மருந்துகளை வந்து எங்களுக்கு நியாயமான விலையில எங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துறாங்க. மந்த்லி ஒன்ஸ் வந்து அவங்க பேமெண்ட் வாங்கிட்டு போயிடுறாங்க. 20% முதல் 30% மேல எங்களுக்கு வந்து ரிடக்ஷனோட கொடுக்கறாங்க. அவங்க புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க, இவ்வளவு நாளா மடிநோய் வந்த பின்னாலதான் அதை கண்டுக்க முடியும், கண்டறிஞ்சு வைத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். பட் அவங்க கண்டுபிடிச்சிருக்க மருந்து கொடுத்துட்டோம்னா மடிநோயே வராது,
தடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி வராமையே வரும் முன் காப்போம் அப்படி நடவடிக்கையே எடுக்கிறக்கா. அப்புறம் உங்களுக்கு மாடுகள் நிறைய இருக்கிறதுனால இப்ப நாங்க வந்து எங்களுக்கு இப்ப நம்ம KVIC கிசான் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் கமிஷன் சொல்லி கலர் கிராம திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு வந்து கோபர் கேஸ் சாண எரிவாயு அடுப்பு வந்து எங்க கிராமத்துல ஒரு 10 விவசாயிகளுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். பக்கத்துல இருக்கிற அர்த்தனார்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்திலயும் நாங்க இது கொடுத்துருக்கோம். சோ இப்ப ரொம்ப அற்புதமா நானே என் தோட்டத்துல போட்டிருக்கேன், ரொம்ப அருமையா போயிட்டு இருக்கு. 2 மாடு முதல்ல இருந்த சிஸ்டமே வந்து நிறைய மாடு வேணும் நிறைய சாணி வேணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப போட்டிருக்கிற சிஸ்டத்துக்கு வந்து 2 மாடு இருந்தால் 5 பேர் உள்ள ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாள் முழுக்க சமையல் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கேஸ் அதுல ஃபார்ம் ஆகி கேஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த மீதம் இருக்கிற கேஸ் வேஸ்ட் வந்து அருமையான உரமா நம்ம அதைய நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். பயிர்களுக்கு போட்டு இருக்கிறோம். ஏன்னா இனி வந்து கேஸ் விலை வந்து இப்ப அதிகப்படுத்தியாச்சு, இன்னும் பண்ண போறாங்க, வேற வழி இல்ல. அரசாங்கம் வந்து மானியத்தை குறைக்க போறாங்க, அப்படி இருக்குல்ல. இது ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு இந்த கோபர் கேஸ்.
இப்ப நம்ம பழைய முறையில அந்த கோபர் கேஸ்கான அமைப்பு இருந்ததுன்னா அதையவே நம்ம இந்த புதிய முறைக்கு மாத்திக்க முடியுமா, இல்ல புதுசாதான் இது பண்ணணுங்களா?
அதையே வந்து மாத்திக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமம். இப்ப வந்து இது மானியத்திலேயே கொடுத்துட்டு இருக்காங்க, ஒரு 16,000 ரூபா வருதுங்க. ஒரு 8,000 ரூபா ஒரு 50% மானியம். இந்த கட்டுக்கூலி அதுக்குண்டான பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்மளை சேர்ந்தது.
சரி,
அடுப்பு கொடுத்துறாங்க, ட்ரம் கொண்டு வந்து நம்ம ஸ்பாட்டுக்கு கொடுத்துறாங்க, இது அவங்கள சேர்ந்தது. 8,000 ல 9,000 ரூபா வரைக்கும் நம்மளுக்கு மானியமா கிடைக்குது.
சரிங்க, இப்போ கால்நடைகளை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க நோய் வந்துச்சுனாக்க அதுக்கான மருந்துகள் அதை தடுத்துக்கிறது அதுக்கான பராமரிப்பு எல்லாம் சொன்னீங்க. இப்போ நமக்கு தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப பசு தீவனம்லாம் நீங்க வந்து உங்க தோட்டத்திலே உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. மற்றபடி என்ன மாதிரி உணவு அந்த அதாவது சரிவிகித உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, எப்படி பராமரிக்கிறீங்க?
அதாவது கால்நடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பசுந்தீவனம் ரொம்ப இன்றியமையாதது. ஒரு 25 ல் இருந்து 30 கிலோ பசுந்தீவனம் ஒரு நாளைக்கு வேணும் ஒரு கால்நடைக்கு. அது கூட நம்மனால முடிஞ்சா மாட்டுகளை வந்து வெளியே மேய்ச்சலுக்கு விடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதே பசு நியமனத்தை நம்ம கண்டினியூ பண்றோம். இருந்தாலும் வைக்கோல் புல் கண்டிப்பா வேணும், சோளத்தட்டு வேணும், இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். ஏன்னா வைக்கோல்ல வந்து தேவையான அளவு கால்சியம் இருக்கு.
சரிங்க,
அது இருந்துட்டால் உங்களுக்கு வந்து மாட்டுகளுக்கு வந்து கழிச்சல் வந்து பெருசா வராது. அதனால கண்டிப்பா வைக்கோல் புண்ணு அவசியம் கொஞ்சம் கொடுக்கலாங்க. சீசனுக்கு நம்ம வாங்கி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணிட்டோம், வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் டெய்லி கொடுக்கறதுதான் முறை. இருந்தாலும் முடியல அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 2-3 நாளாதான் வைக்கோல் வந்து நம்ம கொடுத்துட்டோம். மாடு ஆரோக்கியமா இருக்கும். என்ன பண்ணிட்டாலும் நோய் தடுப்பு முறைகளை கையாள வேண்டும். 3 மாசத்துக்கு ஒரு ட்ரூப் வந்து குடற்புழு நீக்கம் இதெல்லாம் வந்து கம்பல்சரி நம்ம செஞ்சுட்டா நோய வர்றதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு.
சரிங்க, அப்புறம் இந்த அடர்த்தீவனம் சொல்றாங்க இல்லைங்களா?
ஆமாங்க.
அது எப்படி கொடுக்கறீங்க?
அதாவது மக்காசோள மாவு, அரிசி மாவு, கோதுமை மாவு, இந்த மாதிரி நிறைய மாவட்டியங்களை வந்து சொல்றாங்க. மக்காசோளம், கோதுமை இதெல்லாம் கொடுக்கலாமுங்க. அரிசி வந்து எந்த காரணத்தை கொண்டு மாடுகளுக்கு அரிசி மாவு கொடுக்க கூடாது.
சரிங்க,
அது செடிமெண்ட்ல ஆகி அது இப்பில்லாட்டி ஒரு 6 மாசம் 2 வருஷம் 1 வருஷம் கழிச்சாவது அது வந்து குடல்ல போய் தங்கி அது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆமாயிரும், வியாதி கொண்டு வந்து விட்டுட்டு கடைசிக்கு ஒண்ணு இல்லாட்டி வயிறாவது போய் மாடு இறக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ அதே இதுல வந்து ஃபீடு நீங்க வாங்கி போட்டா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. தேவையான சத்துக்கள் வந்து அதிலேயே இருக்கு. 15 வருஷமா இந்த ஃபீடு தான் தனியா கொடுத்துட்டு இருக்கிறோம். தண்ணியும் கூட பச்சை தண்ணி தான் காட்டிக்குவோம். மேய்ச்சல் கூடுற மாட்டுல பச்சை தண்ணி காட்டிக்குவோம், ஃபீடு குண்டாவில் போட்டு வச்சிருவோம். மாடு வந்து ஃபீடை பார்த்தாலும் தூக்கி வீசினா அப்படியே பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டுங்க. அதனால உங்களுக்கு வேலை பழுவுகள் மிச்சம்.
இப்போ நம்ம வேலை செய்யறதுக்கு முடியும் அப்படின்னாக்க இந்த அடர்த்தீவனத்தை வந்து நம்மளே அந்த உகந்த தானியங்கள் அந்த அளவு அதெல்லாம் தெரிஞ்சதுன்னா நம்ம தயார் பண்ணிக்கலாம்.
நம்மளே தயார் பண்ணிக்கலாங்க. அதுக்கு என்னென்ன அதுல உள்ள பிரச்சனை வந்து தயார் பண்றது ரொம்ப ஈஸிங்க. அந்த யூனிட்க்கு கொண்டு வரணும், அந்த யூனிட் மூலமா நம்ம அதை பண்ணணும். இன்னைக்கு இருக்கிற பவர் கட்டுக்கு அது இல்லைங்கிற பட்சத்துல அதை பத்தி நாங்க யோசிக்கிறோம். மிக விரைவில் அந்த மாதிரி ஒரு அமைப்பை நாங்க செயல்படுத்தலாம் அப்படிங்கறத யோசிக்கிறோங்க. அப்படி கண்டிப்பா அதை நாங்க செயல்படுத்துவோம்.
சரிங்க, இப்போ இந்த ஆள் பற்றாக்குறைக்காக வந்து யந்திரங்களை வேளாண்மையிலையும் சரி கால்நடை வளர்ப்புலையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது புல் வெட்டும் கருவி அதெல்லாம் கூட வந்திருக்கு.
ஆமாங்க,
அந்த மாதிரி நீங்க எதுவும் பயன்படுத்தி
வச்சிருக்கோம்? நாங்க வந்து புல் வெட்டும் கருவி, நிக்கக்கூடிய புல்லை வெட்டக்கூடிய பிரஷ் கட்டர், கிராஸ் கட்டர்ம்பாங்க, அது நாங்க வச்சிருக்கிறோம். அது நம்ம வேளாண்மை பொறியியல் துறை மூலமா நான் வாங்கியிருக்கிறோம்ங்க.
சரிங்க,
அது 50% மானியத்துல ரொம்ப நல்லது. 10 மாட்டுக்கு 5 நிமிஷத்துல 10 மாட்டுக்கு புல்ல வெட்டிடலாம்.
ஓஹோ,
அவ்வளவு ரொம்ப எளிமையானது. பின்னால ஒரு ஆள் இருந்துட்டு அதை எடுத்து கதையை கட்டி வச்சு தூக்கி கொண்டு போய் போட்டுடலாம். அந்த மாதிரி ஒரு வழி அதுங்க. இப்ப வந்து கால்நடை பராமரிப்பு துறை மூலமா 70% மானியத்துல வந்து அந்த கிராஸ் கட்டர் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எங்க கிராமத்துல நாங்க ஒரு 10 விவசாயிகளுக்கு நாங்க வந்து அது வாங்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கிறோம். சோ அதே மாதிரி சாப் கட்டர் வெட்டி போட்ட புல் கொண்டு போய் போட்டா போட்டு பார்த்தாது அதை வந்து நறுக்கி போடணும். 1 inch வந்து நாளா வெட்டி போட்டுரும். அது அப்படி போடுறதுனால உங்களுக்கு தீவனம் வந்து வேஸ்டேஜ் ஆகாம இருக்கும். நிறைய வேஸ்டேஜ் ஆகி குப்புகளில் பார்த்த பகுதி தான் சாணி இருக்கும், பகுதி புல்லாவே இருக்கும். இந்த சாப் கட்டர் மூலமா பண்ணையில அது எதுவுமே உங்களுக்கு சாணி மட்டும்தான் குப்புக்கு போகும் அப்படிங்கறது அதோட பேசிக்.
அதுக்கப்புறம் வந்து நீங்க இந்த பால் உற்பத்தி அப்படின்னு பார்க்கும்போது பால் வந்து இப்ப சொசைட்டில ஊத்துறீங்களா இல்ல எப்படிங்க வியாபாரம்?
நாங்க வந்துங்க சொசைட்டி மாதிரி ஃபார்ம் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம்ங்க. எங்களுக்கு வந்து கேரளா பார்டர் பக்கத்துல இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒன்னு பால், ரெண்டாவது காய்கனிகள், மூணாவது வந்து மாமிசங்கள். இது எல்லாமே வந்து கேரளாவில் வந்து தமிழ்நாட்டு காட்டில் என்டையரோ கொஞ்சம் விலை அதிகமாக கிடைக்கும். உற்பத்தியாளருக்கும் கிடைக்கும், கன்சியூமருக்கும் நியாயமான ரேட்டில் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். பாலே வந்து இப்போ லிட்டர் வந்து தமிழ்நாட்டுக்காக 1 liter 2 ரூபாயிலிருந்து 3 ரூபா வரைக்கும் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் கலெக்ஷன் பண்ணி அங்கே அனுப்பிச்சிருவோம்.
சரிங்க. இப்போ வந்து தென்னந்தோப்புல அந்த நீங்க சொன்ன மாதிரி வாழை அல்ல கால்நடைகளுக்கு தேவையான தீவன பயிர்கள் இதெல்லாமே போடுறீங்க. இதை தவிர வேற பயிர்கள் எதுவும் சாகுபடி பண்றீங்களா?
இனிமேல் வருங்காலத்தில் வந்து நாங்கள் போகாத ஒரு துறை வந்து ஸ்பைசஸ், அதாவது நறுமண பயிர்கள் துறை. அந்த துறை வந்து இனி மிக விரைவில் அதில் உள்ள போகலான் இருக்கிறோம். அதன் மூலியமா வந்து கொக்கோ, ஜாதி, கிராம்பு, மிளகு இந்த மாதிரி பயிர்களை நாங்கள் பயிர் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா மனதில் இருக்கு. அவங்கள துறை சார்ந்த அதிகாரிகளை போய் அணுகி அவங்களை வந்து நம்ம கிராமத்தில் வந்து வந்தால் நிச்சயமாக மீட்டிங் போட்டு அவங்கள வந்து என்னென்ன ஸ்கீம் இருக்கு, நல்லா பண்ணீங்க, எங்கெங்க பண்ணியிருக்காங்க, ஒரு எக்ஸ்போசர் விசிட் எங்களை கூப்பிட்டு போய் காட்டுங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் தெளிவடைஞ்சிட்டு கண்டிப்பாக இதை செய்யலாம்னு ஒரு அபிப்பிராயத்தில் இருக்கு. மா அடர் நடவில் வந்து அதனுடைய சிறப்புத்தன்மை என்னங்கன்னா 5 meter கொண்டு போடையில 3வது வருஷத்துலேருந்து காய்ப்புக்கு வருது. 3வது வருஷத்தில் காய்ப்பு காய்க்கிறதுக்கு விட்டாலே ஒரு செடியில் காய்ச்சி 2வது வருஷத்தில் காய்ப்பு அதிகமாக இருங்கிற போது அதனுடைய வளர்ச்சி அதிகமாகுது. வளர்ச்சி அதிகமானா நிறைய நெருக்கமாகுது. மீண்டும் அதை கவாத் பண்ணிக்கலாம், அதனுடைய சிறப்பு அதுதான். கவாத் பண்ணனால் அந்த கவாத் பண்ண இடத்துலேருந்து இலை வருது, பின்னாலேயே பூ வந்துடும். அதனால் மகசூல் அதிகமாகுது. நிறைய செடி இடத்துல வைக்கிறோம். அந்த வைக்கிறதுனால ஒன்று குவாலிட்டி குவான்டிட்டி எல்லாம் கூடுது. ஃபர்டிலைசர் கொடுக்குறோம், மருந்து அடிக்கிறது இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால நமக்கு டோட்டலாக வந்து மகசூல் வந்து அதிகமாகுது.
இப்போ அது மாவுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டு?
ஆமாங்க, நான் இப்போ நான் போட்டு 2 வருஷம் ஆகுது. மா குழி தோண்டையிலேயே சொட்டு நீர் போட்டப்பினால தான் கன்றே கொடுக்குறாங்க துறை மூலமாக.
சரிங்க. ஆனால் இன்னும் ஈல்டு
வரலைங்க, 2வது வருஷம் தான் போயிட்டு இருக்கு.
சரிங்க. இப்போ வந்து நீங்க இந்த மாதிரி உங்களுடைய பணிகள் அதுக்காக உங்களுக்கு வந்து பாராட்டப்பட்ட விருதுகள் கூட வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா? அந்த நீங்க வாங்கின விருது பற்றி சொல்லுங்க.
நாங்கள் இப்போ எனக்கு வந்து 2009-2010 மாநில அளவில் முதலுடர் மன்றமாக எங்களுக்கு விருது கொடுத்தாங்க. அதே மாதிரி இந்த கால்நடை துறையில் சிறப்பான சேவை செய்ததுக்காக நம்ம வெட்டினரி 250 வருஷம் வெட்டினரி சேவைகள் மருத்துவ சேவையை ஆரம்பித்து 250 வருஷம் முடிஞ்சதுனால போன வருஷம் வந்து மேதக ஆளுநர் அவர்களால் வந்து சென்னையில் சர்டிஃபிகேட் ஆஃப் அவார்டு எனக்கு கொடுத்தாங்க.
சரி.
இப்போ டோட்டலி வந்து அகில இந்திய நேஷனல் லெவலில் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்து 2009-2010 விருது தமிழ்நாட்டிலேயே வந்து எங்கள் பசுமை உழவர் மன்றம் பெரும்பதி கிராமத்திற்கு வந்து கிடைச்சிருக்கு.
சரிங்க. பொதுவாக வந்து வேளாண்மை அப்படிங்கும்போது விலை கிடைக்கிறதில்ல, விளைபொருளுக்கு வேலையால் கிடைக்கிறதில்ல, அப்புறம் நம்ம இயற்கை சீற்றங்கள்னால அல்லது இப்போ நம்ம பருவமழை போய்க்கிறதுனால இப்படின்னு பல இடர்பாடுகள் இருந்தாலுமே அதற்கு தகுந்த மாதிரி நம்முடைய சாகுபடி முறைகளையும் விற்பனை முறைகளையும் மாத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணம் அதுதான் நம்மளை வந்து உயர்த்தும் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான வழிகளில் யோசிச்சு வேளாண்மையை வந்து சிறப்பாக செய்ய முடியும், அதில் மனநிறைவு காண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக நீங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வந்து நம்முடைய சமுதாய வானொலியின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய இந்த பணிகள் எல்லாமே இன்னும் சிறப்பாக நடைபெறணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறோம். வணக்கம்.
வணக்கம்.
இதுவரைக்கும் வேளாண்மையில் வெறுமனே பொருட்களை உற்பத்தி செய்யறது மட்டும் இல்லாமல் அதை சரியான முறையில் திட்டமிட்டு மதிப்பு கூட்டி விற்கும் போது அதனால நம்ம பெறுகின்ற பலன்கள் அதிகப்படியாக இருக்கு அப்படிங்கறத தன்னுடைய அனுபவத்திலிருந்து எடுத்து சொன்னாங்க பொள்ளாச்சி வட்டம் பெரும்பதியை சேர்ந்த டி திருவேங்கடம் அவங்க. இந்த நிகழ்ச்சி பற்றி நேயர்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். அதற்காக நீங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 243-1055. கடிதங்கள் மூலமா உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெரிவிக்கிறதா இருந்தா சமுதாய வானொலி நிலையம், விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3 அப்படிங்கிற முகவரிக்கு உங்கள் கடிதங்களை எழுதி அனுப்பலாம்.